الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله يأمركم ان تؤدوا الامانات الى اهلها واذا حكمتم بين الناس ان تحكموا بالعدل ان الله نعما يعظكم به ان الله كان سميعا بصيرا صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த ஹுதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். சர்வ வல்லமையும் படைத்து இந்த உலகத்தை கட்டி காத்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமானதாக. அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்களுடைய நபி எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே வாழ வைப்பதற்காக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் சொத்து செல்வங்களையும் மற்றும் உண்டான வளங்களையும் தியாகம் செய்தார்களோ தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ தியாகம் செய்வதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையை ஏற்றவர்களாக அவனுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களை உலகத்திலே படைத்தது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பல்வேறுபட்ட சோதனைகளால் அவர்களை சோதித்துக் கொண்டும் இருக்கிறான். அது முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர் என்ற வேறுபாடு இல்லாமல் அந்த சோதனை வரும். அப்படியான சந்தர்ப்பங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று அல்லாஹு தஆலா எங்களை பரிசீலனை செய்கிறான், பரீட்சிக்கிறான். அந்த வகையிலே இந்த உலகத்திலே அண்மையிலே இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு இயற்கை அனர்த்தம் நேபாளிலே நடந்திருக்கிறது. சுமார் 5000 மேற்பட்ட மக்கள் அதிலே புதையுண்டு அல்லது கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களாகிய எம்மீதும் பல பொறுப்புகள் கடமைகள் இருக்கின்றன. அவர்களுக்கு மனிதர்கள் என்ற வகையிலே நாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டிய ஒரு கட்டாயமான கடமை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹு தஆலாவுடைய அந்த சோதனை இறங்கி இருக்கின்ற இப்படியான காலகட்டத்தில் முஸ்லிம்களாகிய நாமும் இந்த நாட்டிலிருந்து உதவிகளை அவர்களுக்கு அனுப்பியாக வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளோடு அல்லாஹு தஆலாவிடத்திலே நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், அதே நேரம் ஏனைய சமூகங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலான உறவை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும், எமது நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இலங்கையில் இருக்கின்ற அகில இலங்கை ஜமியத்துலமா தேசிய சூரா சபை உட்பட இன்னும் பல்வேறுபட்ட நிறுவனங்கள் இணைந்து இந்த சந்தர்ப்பத்திலே உதவிகளை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள், சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அல்லாஹு தஆலா அவர்களுடைய முயற்சிகளை ஏற்றுக்கொள்வானாக. அதே நேரம் அவர்களுடைய இந்த முயற்சிகள் வெற்றி அளிக்க வேண்டுமாக இருந்தால் எம்மாலான சகலவிதமான பங்களிப்புகளையும் நாம் அவர்களுக்கு செய்வது கடமையாக இருக்கிறது. அந்த வகையிலே இலங்கையில் இருக்கின்ற பல்வேறுபட்ட அமைப்புகள்
சுமார் 15 இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த உதவிகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம்கள் அனைவரிடமிருந்தும் பெறப்படுகின்ற உதவிகளை நேபாள் நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பது அவர்களுடைய உயர்ந்த குறிக்கோளாக இருக்கிறது. அதற்காக வேண்டி கொழும்பை மையப்படுத்தி பல்வேறுபட்ட முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கொழும்பில் இருக்கின்ற சுமார் 9க்கும் மேற்பட்ட பள்ளிவாயல்களில் இந்த உதவிகள் சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை வாழ் முஸ்லீம்கள் அனைவருக்கும் மிகவும் பணிவாக நாம் வேண்டிக் கொள்வது, இந்த நன்முயற்சியிலே நாம் அனைவரும் பங்கு கொண்டு அல்லாஹு தாலாவுடைய அருளை பெற்றுக் கொள்கின்ற அதே நேரத்தில் நாளை மறுமையில் எமக்காக வேண்டி அவன் தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான நல்லதொரு சந்தர்ப்பமாகவும் இது இருக்கிறது. இந்த முயற்சியிலே நாம் பங்கெடுப்பதன் மூலமாக இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்திற்கு எமது நல்லெண்ணத்தை நாங்கள் வெளிப்படுத்திய அந்த பாக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறோம் என்ற விஷயத்தை இந்த இடத்தில் இந்த ஹுத்துபாவிலே முதலாவது நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அல்லாஹு தஆலா அந்த நல்ல முயற்சியிலே ஈடுபட்டு பலன்களை அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்றைய ஹுத்துபா பிரசங்கத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு பல்வேறுபட்ட கட்டளைகளை இட்டிருக்கிறான். நாம் ஈமான் கொள்ள வேண்டும், அவனை விசுவாசிக்க வேண்டும், கியாமத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். அவனுக்கு மாத்திரமே நாங்கள் கட்டுப்பட வேண்டும், வழிபட வேண்டும், அவனுக்கு மட்டுமே இபாதத்து செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். மாத்திரமல்ல, அதற்கும் அப்பால் எங்களுடைய வாழ்க்கையிலே அழகான பண்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் நாம் கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்றும் எங்களுக்கு அவன் கட்டளையிட்டிருக்கிறான். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அழகான பண்பாடுகள், ஒழுக்கங்கள், அஹ்லாக்குகள் இல்லையோ அந்த மனிதன் அல்லாஹு தஆலாவுடைய அருளை விட்டும் தூரப்படுத்தப்படுவான் என்பது மாத்திரமல்ல, அவனுடைய ஈமானையும் கூட அது பாதிக்கும் என்ற கருத்தை நாம் பல்வேறுபட்ட குர்ஆனுடைய ஹதீஸ்களுடைய வசனங்களிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அந்த வரிசையிலே ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய மிக அடிப்படையான பண்பாடுகள் ஒழுக்கங்களுடைய வரிசையிலே இருப்பதுதான் நம்பிக்கை, நாணயம் எனப்படுகின்ற அந்த அமானிதம். அமானிதம் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருக்கும் மோசடி செய்யக்கூடாது, நம்பிக்கை நாணயமாக நடக்க வேண்டும் என்பது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு கடமையாக இருக்கிறது. இந்த அடிப்படையான இந்த நம்பிக்கை நாணயம், மற்றவர்களோடு விசுவாசமாக நடந்து கொள்வது, எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை கனகச்சிதமாக சிறப்பாக நிறைவேற்றுவது என்பது எங்களுடைய அடிப்படையான ஒரு பண்பாக இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலே மனிதன் பல்வேறுபட்ட நியமத்துக்களை அல்லாஹு தாலாவிடமிருந்து பெற்றிருக்கிறான். அவை அனைத்தும் அல்லாஹு தாலா எமக்கு தந்திருக்கின்ற நியமத்துக்களாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அவை அனைத்தையும் நாங்கள் அமானத்துக்களாகவும் பயன்படுத்த வேண்டும். எமக்கு தரப்பட்டிருக்கின்ற மனிதன் என்ற அந்த அந்தஸ்து, எமக்கு தரப்பட்டிருக்கின்ற பணம், எமக்கு தரப்பட்டிருக்கின்ற உடல் சுகம், பணம், அதிகாரம், இவை அனைத்தும் அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அமானிதங்கள், நியமத்துக்கள் மாத்திரமல்ல அமானிதங்கள். இவற்றை எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்றதெல்லாம் அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே எங்களை பரிசீலனை செய்ய இருக்கின்றான். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது. சூரத்துன் நிசாவிலே சொல்லுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான், நீங்கள் சுமந்திருக்கின்ற அமானிதங்களை அவற்றுக்கே உரியவர்களிடத்திலே நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று உங்களுக்கு அவன் கட்டளை பிறப்பிக்கின்றான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதன் பல்வேறுபட்ட அமானிதங்களை சுமந்திருக்கிறான். அல்லாஹு தாலாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, தானே தனக்கு செய்ய வேண்டிய கடமை, தனது குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை, உலகத்தில் இருக்கின்ற ஏனைய சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, உலகத்தில் இருக்கின்ற சகல விதமான படைப்பினங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் அவன் செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் இந்த அமானிதத்தை நாங்கள் பல வகையாக பிரித்து நோக்க முடியும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நம்பிக்கை நாணயம் எதிர்பார்க்கைகளை பூர்த்தி செய்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. நாங்கள் ஒரு வைத்தியரை சந்திக்க போகிறோம், நாம் நோயாளிகளாக இருக்கிறோம். இப்போது அந்த வைத்தியருக்கு முன்னால் நாங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவருடைய அறிவிலே நம்பிக்கை வைக்கிறோம். அவர் எங்களுக்கு சிபார்சு செய்கின்ற மருந்துகள் உண்மையில் நியாயமானவை, எமது நோய்களை குணப்படுத்தும் என்று நம்புகிறோம். ஒரு நோயாளி ஒரு வைத்தியனுக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த வைத்தியனை நம்புகிறான். அவனிடத்திலே நம்பிக்கை நாணயம் இருக்கும் என்று நம்புகிறான். அவன் நஞ்சை சிபார்சு செய்ய மாட்டான். அவன் எழுதுகின்ற மருந்து மிகவும் பொருத்தமான மருந்து என்று நம்புகிறான். இங்கு வைத்தியனுக்கும் நோயாளிக்கும் இடையிலே ஒரு நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் என்று நாங்களே எதிர்பார்க்கிறோம். இந்த நோயாளி இந்த வைத்தியனை நம்புகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த வைத்தியன் இந்த நோயாளிக்கு துரோகம் செய்து விடுவானாக இருந்தால் அமானத்து பாழ்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அர்த்தமாக இருக்கிறது. நாங்கள் ஒரு வண்டியிலே பிரயாணம் செய்கிறோம், ஒரு பொது போக்குவரத்து சாதனத்திலே பிரயாணம் செய்கிறோம், ஆசனத்திலே அமர்ந்து மிகவும் சொகுசாக அமர்ந்து பிரயாணம் செய்கிறோம். அங்கு அந்த வாகனத்தை ஓட்டிச் செல்லக்கூடிய அந்த சாரதியின் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். பொருத்தமான இடத்திற்கு அவர் இந்த வாகனத்தை எடுத்துச் செல்வார். அவர் எந்த விதமான விபத்துகளும் ஏற்படாமல் அந்த வாகனத்தை ஓட்டிச் செல்வார். அவர் பொருத்தமான முறையிலேதான் அதனை எடுத்துச் செல்வார் என்றெல்லாம் அவரை நம்பித்தான் அந்த வாகனத்திலே அமர்ந்திருக்கிறோம். அங்கும் நம்பிக்கை தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு உணவகத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு செல்லுகின்றீர்கள், அங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற உணவு பண்டங்கள் எல்லாம் காலாவதியாக இல்லை, அவை புதியவை, அவை சாப்பிடுவதற்கு பொருத்தமானவை என்று அந்த ஹோட்டலிலே வேலை செய்கின்ற பெரிய முதலாளி முதல் கொண்டு அங்கிருக்கின்ற சிப்பந்திகள் வரைக்கும் அனைவரையும் நம்பித்தான் அந்த ஹோட்டலிலே நீங்கள் சென்று அமர்கிறீர்கள். பாருங்கள் சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை நாணயம் என்பது எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை பெறுகிறது என்று. ஒரு மனிதன் தன்னுடைய மகளை ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவன் ஒரு உடன்படிக்கையை அந்த ஆணோடு அந்த மாப்பிள்ளையோடு செய்து கொள்கின்றான். எனது மகளை நீ பாதுகாக்க வேண்டும், நீ காப்பாற்ற வேண்டும், அவளுக்கு தேவையான கடமைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையின் பேரில் தான் அந்த பெண் இவ்வளவு காலமும் மிகவும் கவனமாக வளர்க்கப்பட்ட அந்த பெண் புதிய ஒரு ஆணிடத்திலே கைப்பிடித்து கொடுக்கப்படுகிறார். சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். இப்படியான சந்தர்ப்பங்களிலே இந்த எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயங்களிலே மண் அள்ளி வீசப்படுகின்ற பொழுது, துரோகம் செய்யப்படுகின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு அதிகமாக பாதிக்கப்படும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை நாணயம் இந்த விசுவாசமாக நடப்பது என்பது எவ்வளவு முக்கியம் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். ஒரு வாகனத்தில் பிரயாணம் செய்வதாக இருந்தால் என்ன, ஒரு உணவகத்திலே சென்று உணவு அருந்துவதாக இருந்தால் என்ன, ஒரு வைத்தியரிடமிருந்து உபதேசங்களை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் என்ன, ஒரு திருமண வாழ்க்கையில் இணைந்து கொள்வதாக இருந்தால் என்ன, இங்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை நாணயம் என்பது எவ்வளவு பெரிய பங்கை வகிக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மோமின் ஒரு நாளும் தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு ஏமாற்ற மாட்டான், துரோகம் செய்ய மாட்டான். உங்களை நம்பி ஒருவர் வருகிறார், அவருக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுகிறது. நீங்கள் அவருக்கு ஒரு காசோலையை கொடுக்கிறீர்கள், குறிப்பிட்ட ஒரு டேட்டை போட்டு ஒரு செக்கை அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் பணம் கொடுக்காமல் அந்த பணத்தின் பெறுமதிக்கு வழங்குகின்ற அந்த காசோலையிலே நீங்கள் போட்டிருக்கின்ற அந்த டேட்டை அந்த தினத்தை அவர் நம்பித்தான் உங்களிடம் இருந்து விடை பெற்று செல்கிறார். ஆனால் நீங்கள் அந்த செக்குக்கு போட வேண்டிய காசை உரிய தினத்திலே போடாமல் விடுவீர்களாக இருந்தால் வங்கிக்கு சென்று அவர் ஏமாற்றப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அவருடைய மனதிலே எழுகின்ற கவலை, ஏமாற்றம், அவருடைய மனதிலே ஏற்படுகின்ற அந்த விசனம் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். எனவே ஒரு மனிதன் மற்ற மனிதனை நம்புகிறான், மற்ற மனிதன் தன்னை ஏமாற்ற மாட்டான், தனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்று நம்புகிறான். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே இந்த நம்பிக்கை நாணயம் அடிப்படையானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் கெட்ட எல்லா பண்புகளோடும் பிறக்கக்கூடியவனாகவும் இருக்கக்கூடியவனாகவும் இருப்பான், ஆனால் அவனிடத்திலே இரண்டு விதமான பண்புகள் இருக்கவே மாட்டாது. அதுதான் துரோகம் செய்வதும் பொய் பேசுவதும் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். யுத்துபாவுல் முஃமின் அலல் கிலாலி குல்லிஹா இல்லல் கியானத் வல் கதிப், ஒரு மோமினை பொறுத்தவரையில் அவனிடத்திலே கெட்ட பண்புகள் எல்லாம் இருப்பதற்கான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அவனிடத்திலே துரோகம் என்ற அந்த பண்பும் பொய் பேசுதல் என்ற பண்பும் இருக்கவே மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம், எனது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம், எங்களை நம்பி ஒரு நாளைக்கு எத்தனை பேர் எங்களோடு பேசுகிறார்கள், எங்களோடு தொடர்பு கொள்கிறார்கள் என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகின்ற கருத்து, அவர்கள் எந்த ஒரு உபன்யாசத்தை செய்தாலும் எந்த ஒரு பயானை செய்தாலும் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் பின்வருமாறு கட்டாயமாக சொல்லுவார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லஹு வலா தீன லிமன் லா அஹத லஹு. நிச்சயமாக யாரிடத்திலே அமானிதம் என்ற பண்பு கிடையாதோ அவனுக்கு ஈமானே கிடையாது என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு விசுவாசம் என்ற அந்த ஈமான் எடுபட்டு போகிறது எப்போதும் அவன் மற்றவர்களுக்கு துரோகம் செய்கின்ற பொழுது. நாம் எத்தனை செக்குகளை ரிட்டர்ன் பண்ணுகிறோம், நாம் எமது கடைகளிலே எமது உணவு சாலைகளிலே விற்பனை செய்கின்ற பொருட்கள் எந்த அளவு தூரம் புதியவையாக இருக்கின்றன என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களோடு பேசுகின்றவர்களுக்கு நாம் ஒரு நாளைக்கு எத்தனை பொய்களை சொல்லுகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். கணவன் மனைவிக்கு துரோகம் செய்கிறான், மனைவி கணவனுக்கு துரோகம் செய்கிறாள். இப்படியாக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு, மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு என்றெல்லாம் துரோகத்தை பல்வேறுபட்ட வகையிலே அடுக்கிச் செல்ல முடியும். அரசியல்வாதிகள் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு எத்தனையோ வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவற்றை எந்த அளவு தூரம் அவற்றை காப்பாற்றுகிறார்கள் என்று சிந்தித்து பார்ப்போம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, துரோகம் செய்வது என்பது, ஏமாற்றுவது என்பது ஒரு மூமினுடைய ஈமானை கூட பாதிக்கும் என்ற கருத்து தான் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லப்படுகிறது. லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாரிடத்திலே இந்த நம்பிக்கை நாணயம் இல்லையோ அவனுக்கு ஈமானே கிடையாது என்று சொன்னார்கள். அதே நேரம் யார் மற்றவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை பாதுகாக்கவில்லையோ அவனுக்கு மார்க்கமே கிடையாது என்று சொன்னார்கள். லா தீன லிமன் லா அமானத லஹு லிமன் லா அஹத லஹு, யார் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மற்றவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை காப்பாற்றவில்லையோ அவனுக்கு தீனே கிடையாது என்று சொன்னார்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு முஃமின் என்றால் அவனை எப்படி அடையாளம் காண முடியும்? அவனுடைய பேச்சினாலா, அவனுடைய உருவத்தினாலா, அல்லது மற்றும் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பெயரினாலா? நிச்சயமாக இல்லை. ஒரு முஃமின் அடையாளம் காணப்படுவது அவனுடைய பண்பாடுகளினால். அவன் பேசினால் உண்மையை மாத்திரம் தான் பேசுவான், அவனுக்கு காப்பாற்ற முடியுமான வாக்குறுதிகளை மாத்திரம் தான் அவன் மற்றவர்களுக்கு கொடுப்பான். அவனுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும், மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற கொஞ்சமாவது கடுகளவாவது அவனுக்கு உள்ளத்திலே இருக்க மாட்டாது. அப்படி இருக்குமாக இருந்தால் அவன் மூமின் அல்ல. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நயவஞ்சகன், ஒரு முனாஃபிக், அவனுடைய அடையாளங்கள் மூன்றாக இருக்க முடியும். அவன் பேசினால் பொய் பேசுவான், நம்பப்பட்டால் அவன் துரோகம் செய்வான், அவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் மீறுவான், அவன் தான் முனாஃபிக், அவன் தான் நயவஞ்சகன் என்ற கருத்தை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். எமக்கு முஸ்லிம் பெயர்களை வைத்திருக்கிறோம், எமது தாய் தகப்பன் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், முஸ்லிம்களாக அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டிலே நாங்கள் செய்கின்ற கொடுக்கல் வாங்கல்கள், நாம் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் எந்த அளவு தூரம் காப்பாற்றப்படுகின்றன, முஸ்லிம்கள் எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவு தூரம் நம்பிக்கை நாணயம் பேணப்பட வேண்டுமாக இருந்தால், நாம் ஒரு மனிதனோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், அவன் நாங்கள் பேசுகின்ற பேச்சை நம்புகிறான், ஆனால் அதற்கு பிறகு நாம் பேசுகின்ற பேச்சிலே உண்மை இல்லை என்று அவனுக்கு தெரிய வருகிறது என்றால், நிச்சயமாக அதுதான் துரோகத்திற்கு இருக்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதரோடு உரையாடுகிறான், பேசிக் கொண்டிருக்கிறான், அந்த நேரத்திலே அந்த மனிதன் மற்ற மனிதனை அந்த மனிதனை நம்புகிறான். அடிப்படையில் யாரும் பொய் பேசுவதில்லை என்ற நம்பிக்கையிலே தான் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உரையாடிலே பொய் இருக்கமாக இருந்தால் அதுதான் மிகப்பெரிய துரோகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் உங்களோடு ஒரு மனிதன் பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த பேச்சிலே நீங்கள் பொய்யனாக இருக்கிறீர்கள், ஆனால் அவன் உங்களை நம்புகிறான் என்றால், இப்படியான சந்தர்ப்பத்திலே நீங்கள் அவனுக்கு செய்கின்ற இந்த துரோகம் இருக்கிறதே, இது மிகப்பெரிய துரோகம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மூமினுடைய உள்ளும் புறமும் வெள்ளையாகத்தான் இருக்க முடியும், அவனுடைய பேச்சும் அவனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற எண்ணங்களுக்கும் இடையிலே முரண்பாடு இருக்க மாட்டார். எந்த அளவுக்கு என்றால், ஒரு மஜ்லிஸிலே ஒரு சபையிலே இருந்து முஸ்லீம்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த சபையில் பரிமாணப்படுகின்ற எல்லா தகவல்களும் அந்த சபைக்கு வெளியால் பேசப்படக்கூடாது, அது அந்த சபைக்கு கொடுக்கின்ற மரியாதை. அந்த சபையிலே பல்வேறுபட்ட கருத்துக்களையும் பலரும் பரிமாறுவார்கள், சிலரை பற்றி பேசுவார்கள், ரகசியங்களை வெளியிடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அந்த தகவல்கள் அந்த சபைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட வேண்டும். அந்த சபையிலே இருக்கின்றவர்களுடைய பூரண அனுமதி இல்லாமல் அந்த சபைக்கு வெளியால் அந்த தகவல்கள் எவற்றையும் வெளியிட கூடாது என்பது இஸ்லாம் சொல்லி தருகின்ற அடிப்படையான ஒரு பண்பாடாக இருக்கிறது. அல் மஜாலிசு பில் அமானா, நிச்சயமாக மஜ்லிஸுகள் என்பவையெல்லாம் அமானிதங்களுக்குரிய இடங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு கலந்துரையாடலிலே ஈடுபடுகின்ற பொழுது மிக முக்கியமான விஷயங்களை பேசுவார்கள், ரகசியங்களை பேசுவார்கள், அடிப்படையான அம்சங்களை கலந்துரையாடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அந்த சபையில் இருக்கின்ற ஒரு மனிதர் அங்கு பேசப்படுகின்ற ஒரு தகவலை எந்த விதமான பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் வெளியே வெளிப்படுத்துவாராக இருந்தால் அந்த சபைக்கு செய்கின்ற துரோகம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்னும் ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஅலமில் அமானத் இந்தல்லாஹி யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலாவுடைய பார்வையிலே மிகப்பெரிய அமானிதம் என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்கின்றான். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே தாம்பத்திய உறவு என்பது மிகவும் அடிப்படையான ஒரு ரகசியமாகும். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு கணவன் எப்படியும் நடந்து கொள்கிறான், ஒரு மனைவி எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள், இப்படியான இந்த தனிப்பட்ட விவகாரத்தை ஒரு மனிதன் அந்த இரண்டு பேருக்கும் இடையில் மாத்திரம் இருக்க வேண்டிய இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு இன்னும் ஒரு மூன்றாவது நபருக்கு பகிர்ந்து கொள்வானாக இருந்தால் அதுதான் மிகப்பெரிய துரோகமாக இருக்க முடியும் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், இஸ்லாம் இந்த துரோகம் என்ற விஷயத்தை எவ்வளவு விரிவாக பேசியிருக்கிறது. ஒரு மனிதன் எப்போதும் தன்னை நம்பி இருக்கின்றவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. வார்த்தை அளவிலே, எண்ணத்தளவிலே, செயல் அளவிலே ஒரு நாளும் அந்த துரோகம் இடம்பெறக்கூடாது என்ற கருத்தை ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமாக எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, சமூகத்திலே முக்கியமான பதவிகளையும் பொறுப்புகளையும் வகிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பள்ளிவாயிலுடைய தலைவர்கள், இஸ்லாமிய இயக்கங்களுடைய, இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய பொறுப்புகளை வகிப்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரையும் பொதுமக்கள் ஏன் அந்த இடங்களிலே வைத்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கை, பொதுமக்கள் சார்பாக அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக, அவர்களுடைய பிரதிநிதிகளாக இருந்து அவர்கள் செயல்படுவார்கள், நம்பிக்கை நாணயமாக நடப்பார்கள், பொது சித்துக்களிலே கையாடல் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில்தான் பொதுமக்கள் அவர்களை அப்படியான இடங்களிலே அமர்த்தி இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்ய வேண்டும், தங்களை நம்பி இருக்கின்ற பொதுமக்களை, தங்களை தெரிவு செய்திருக்கின்ற பொதுமக்களுக்கு நம்பிக்கை நாணயமாக நடக்க வேண்டும். இப்படி நடக்காத போது ஏற்படக்கூடிய பயங்கரம் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நாளை மறுமையிலும் கடுமையாக இருக்கும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கருத்து சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக கடுமையான ஒரு வாசகம், மாமின் அபதின் யஸ்தரைஹில்லாஹு ரஐயதன் யமூத்து யௌம யமூத்து வஹுவ காஷுன் லிரஐயதிஹி இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா நஊது பில்லாஹி மின்ஹா. ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா சமுதாயத்திலே ஒரு முக்கியமான பொறுப்புக்கு நியமிக்கிறான், ஆனால் அந்த பொறுப்புக்கு துரோகம் செய்தவனாக அவன் மௌத்தாகுவானாக இருந்தால், தன்னை நம்பி இருக்கின்ற பொதுமக்களுக்கு துரோகம் செய்தவனாக அவன் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்வானாக இருந்தால், எப்படியான தண்டனை அவனுக்கு நாளை மறுமையிலே சுவர்க்கம் ஹராமாக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பள்ளி வாயிலுடைய நிர்வாகி ஒரு இஸ்லாமிய இயக்கத்தின் பொறுப்புதாரி, ஒரு இஸ்லாமிய நிறுவனத்தின் பொறுப்புதாரி, ஒரு அரசியல்வாதி, அவர் அமைச்சராக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அல்லது ஒரு பிரதேச சபை உறுப்பினராக இருக்கலாம், ஒரு செக்ரட்டரியாக இருக்கலாம், ஒரு பிரசிடென்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களை அல்லாஹு தஆலா அந்த பொறுப்புக்கு நியமித்திருப்பது அவற்றை வைத்து விளையாடுவதற்கு அல்ல, குரங்கின் கையில் கிடைத்த பூமாலை போன்று பயன்படுத்துவதற்கு அல்ல. அல்லாஹு தஆலா ஏன் கொடுத்திருக்கிறான்? பொதுமக்களுக்காக வேண்டி அவர்கள் உழைக்க வேண்டும், அவர்களை நம்பி இருக்கின்ற மக்களுடைய சேம நலன்களை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், அவர்களுக்காக வேண்டி தங்களுடைய காலம் நேரம் தங்களுடைய சுக துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் செலவழித்து தங்களால் இயலுமான உயர்ந்தபட்ச சேவையை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பொறுப்புகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். எந்த ஒரு அடியானும் அல்லாஹு தஆலாவால் ஒரு பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டு அந்த பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்றாதவனாக அந்த மனிதன் இறப்பானாக இருந்தால், துரோகம் செய்துவிட்டு இறப்பானாக இருந்தால், அவன் நிச்சயமாக சுவர்க்கம் அவனுக்கு ஹராம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் ஒவ்வொருவரும் எமது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம். நாம் அரச காரியாலயங்களிலே தொழில் செய்கிறோம், தனியார் நிறுவனங்களிலே தொழில் செய்கிறோம், சம்பளம் எடுக்கிறோம், எங்களை நம்பி அந்த நிறுவனங்களிலே இருப்பவர்கள் பல பொறுப்புகளை தந்திருக்கிறார்கள். அது கற்பிப்பதாக இருக்கலாம், ஒரு செக்ரட்டரி போஸ்டாக இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு பியனாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான பொறுப்புகளை நாங்கள் சுமந்திருக்கிறோமே, எங்களை நம்பித்தானே அந்த பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் எந்த அளவு தூரம் எங்களுடைய இந்த பொறுப்புதாரிகளுக்கு விசுவாசமாக நடக்கிறோம்? எங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் எங்களுக்கு சம்பளம் தரப்படுகிறது என்றால் அந்த சம்பளத்திற்கு ஏற்ப வேலை நடந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் எங்களை நம்பி ஒப்படைத்திருக்கின்ற அந்த பொறுப்புதாரிக்கு துரோகம் செய்கிறோம், அதற்கும் அப்பால் அல்லாஹு தஆலாவுக்கு துரோகம் செய்கிறோம். இதனுடைய முடிவு என்ன? நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் சொல்லவில்லை, சுவர்க்கம் அவனுக்கு ஹராமாக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். நாம் ஏன் தொழுகிறோம்? ஏன் நோன்பு இருக்கிறோம்? ஏன் ஹஜ்ஜுக்கு போகிறோம்? ஏன் உம்ராவுக்கு போகிறோம்? குர்ஆனிலே குர்ஆனை 30 ஜுஸூக்களையும் நாங்கள் மடக்கி மடக்கி ஓதி தமாம் செய்கிறோம், ஏன் சுவர்க்கம் போக வேண்டும் என்ற ஆசையிலே, நரகத்திலிருந்து தூரமாக வேண்டும் என்ற ஆசையிலே? ஆனால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள் துரோகங்களாக மாற்றப்படுகின்ற பொழுது, நாம் அவற்றை சரிவர நிறைவேற்றாத போது அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான். மலக்குகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், பேருக்கும் புகழுக்கும் தானா பதவியையும் பட்டத்தையும் எடுத்தாய், மற்றவர்கள் உன்னை தலைவன் என்று சொல்ல வேண்டும், உன்னை அமைச்சர் என்று சொல்ல வேண்டும், பள்ளியின் நிர்வாகி என்று சொல்ல வேண்டும், மற்றவர்கள் உன்னை புகழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி எடுத்துக் கொண்டாயா, அல்லது இதனை ஒரு அமானிதமாக வைத்துக் கொண்டாயா என்று அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே கடுமையாக விசாரிப்பான். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி கட்டாயமாக விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா உடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். உலகத்திலே இருக்கின்ற தென்னை மரத்துக்கு என்ன பொறுப்பு? தேங்காய் கொடுக்க வேண்டும். வாழை மரத்துக்கு என்ன பொறுப்பு? வாழைப்பழத்தை கொடுக்க வேண்டும். உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு படைப்பினத்துக்கும் பொறுப்புகள் இருக்கின்றன, அவற்றை அவை சரிவர செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் மாத்திரம் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலாவுடைய பல்வேறுபட்ட ஆயிரக்கணக்கான அருள்களையும் பாக்கியங்களையும் சுமந்திருக்கிறான். ஆனால் அல்லாஹு தஆலாவும் அவனுடைய அடியார்களும் எதிர்பார்க்கின்ற பொறுப்புகளை அவன் நிறைவேற்றுபவனாக இல்லை. இதுதான் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஒரு பிள்ளை கிடைத்தால் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு மனிதன் செய்யாத போது அந்த பிள்ளையுடைய துரோகத்துக்கு அவன் உள்ளாகின்றான். அந்த பிள்ளை நாளை மறுமையிலே சொல்லிக் கொடுக்கும், யா அல்லாஹ், எனக்கு இவர்கள் பெற்றாராக இருந்தார்கள், எனக்கு ஈமானை சொல்லித் தரவில்லை, எனக்கு தர்பியத்தை தரவில்லை, எனக்கு தேவையான செலவினங்களை தரவில்லை என்று நாளை மறுமையிலே அந்த பிள்ளை பெற்றாரை அல்லாஹு தஆலாவிடத்திலே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். காரணம், இந்த பெற்றார் தாம் ஏற்றிருக்கின்ற பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவில்லை என்ற காரணத்தினால். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களாக இருக்கலாம், நாம் ஒவ்வொருவரும் பல பொறுப்புகளை சுமந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். பொறுப்புகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையிலே அந்த பொறுப்புகள் சம்பந்தமாக கடுமையாக விசாரிக்கப்பட இருக்கிறோம். ஒரு முஸ்லிம் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டான், யாருடைய காலையையும் வாரிவிட மாட்டான், யாரையும் ஏமாற்ற மாட்டான். அவன் வாக்குறுதி கொடுத்தால் அதனை அப்படியே நிறைவேற்றுவான். அது முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. பத்ர் யுத்தத்திற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவிலே இருந்து தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஹுதைஃபத்துல் யமான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய வாப்பாவும் மக்காவிலிருந்து வெளியாகி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? மதீனாவுக்கு வந்து பத்ருடைய களத்திலே சந்தித்து காபிர்களுக்கு எதிராக போராடுவோம் என்ற நோக்கத்தோடு. ஆனால் குறைஷி காபிர்கள் அவர்களை மக்காவை விட்டு வெளிவருவதற்கு அனுமதிக்கவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சென்றால் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து எங்களுக்கு எதிராக போராடுவீர்கள், எனவே மக்காவிலிருந்து உங்களை வெளியேறுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று குறைஷி காபிர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் போவதாக இருந்தால் ஒரு நிபந்தனை, நீங்கள் பத்ரிலே கலந்து கொண்டு எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதில்லை என்ற வாக்குறுதியை தந்துவிட்டு தான் இந்த இடத்திலிருந்தே போகலாம். அப்போது ஹுதைபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யோசிக்கிறார்கள், வாக்குறுதியை கொடுப்போம். எனவே அவர்கள் இரண்டு பேரும் வாக்குறுதியை கொடுத்து விட்டு மதீனாவை நோக்கி வருகிறார்கள். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து நடந்ததை சொல்லுகிறார்கள். ஆனால் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு பத்ரிலே கலந்து கொண்டு குரேஷியர்களுக்கு எதிராக போராடுவதற்கு விருப்பத்தோடு இருக்கிறோம், ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டதே, என்ன செய்யலாம் என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதிர்த்த மொழிகள், அவர்கள் பேசிய வார்த்தைகள் எங்களுக்கெல்லாம் முன்மாதிரி. நஃபீபி வாதிஹிம் வனத்தவக்கல் அலல்லாஹ், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அப்படியே பாதுகாப்போம், அல்லாஹு தாலாவின் மீது நாங்கள் தவக்குள் வைப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காபிர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக இருந்தாலும் அவற்றை பேணுவது ஒரு முஸ்லீமுடைய கடமை என்ற கருத்து அந்த சம்பவத்தின் ஊடாக உணர்த்தப்படுகிறது. கடைசியில் என்ன நடந்தது? ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய தகப்பனும் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. காரணம், மக்கத்து குறைஷி காவிர்களுக்கு வழங்கிவிட்டு வந்த அந்த வாக்குறுதியான அந்த வார்த்தை. சுபஹானல்லாஹ், இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தருகின்ற நம்பிக்கையும் நாணயம். நாங்கள் அந்த நம்பிக்கையை நாணயத்தை பேணவில்லை என்றால் என்ன நடக்கும்? நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும், ஒவ்வொரு துரோகிக்கு பின்னாலும் ஒரு கொடி உயரமாக நாட்டப்படும். லிக்குல்லி ஹாதிரின் லிவா, ஒவ்வொரு துரோகி சமூகத்தின் பொறுப்புதாரியாக இருந்து அந்த சமூகத்துக்கு துரோகம் செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு மறைந்த ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலும் ஒரு கொடி உயரமாக நாட்டப்படும். அவன் உலகத்திலே எந்த அளவு தூரம் அதிகமாக அந்த துரோகத்தை செய்தானோ அந்த அளவுக்கு அந்த கொடி உயரமாக பறக்க விடப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் மேலும் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமை ஏமாற்றுவானாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹு தாலாவுடைய லாயனத்து கிடைக்கும். மலக்குகள், உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்கள், அவர்கள் அனைவருடைய சாபமும் கிடைக்கும் என்று சொன்னார்கள். மாத்திரமல்ல, அவனுடைய சுண்ணத்தான அமல்களோ, அவனுடைய ஃபர்லான அமல்களோ அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் சொன்னார்கள். அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, நாம் கட்டாயமாக இது விடயமாக கவனம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எமது வாழ்க்கை என்பது நம்பிக்கை நாணயத்தின் மீது தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நம்புகிறான், பேச்சிலே நம்புகிறான், வாக்குறுதியிலே நம்புகிறான், உடன்படிக்கையிலே நம்புகிறான், நடத்தையிலே நம்புகிறான், வியாபாரிக்கும் அங்கு வருகின்ற வாடிக்கையாளனுக்கும் இடையிலே எழுத்தில் இல்லாமல் ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது. இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் என்றால் யார்? நம்பிக்கை நாணயமான வியாபாரிகள். அவர்களோடு நான் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும், முதல் தரமான நம்பிக்கையாளர்கள் என்ற ஒரு காலத்தை நாங்கள் இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டியிருக்கிறது. முஸ்லீம் பொய் பேச மாட்டான், வாக்குறுதி அளித்தால் அதனை காப்பாற்றுவான். அவன் விற்பனை செய்கின்ற ஒவ்வொரு பொருளிலும் நம்பகத்தன்மை இருக்கும். அவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் என்ற அளவுக்கு நாம் வளருகின்ற வரைக்கும் தான் நிச்சயமாக இந்த நாட்டிலே எமக்கு மரியாதை இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தன்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அவர்களிடத்திலே இருந்த என்ன மூலதனம் காணப்பட்டது? அவர்கள் ஆயுதத்தை காட்டி பிரச்சாரம் செய்தார்களா? தன்னிடத்திலே பணம் இருக்கிறது, எல்லோரும் வாருங்கள், பணம் தருகிறேன் என்று சொன்னார்களா? என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு அந்த பதவியை இந்த பதவியை தருகிறேன் என்று வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்களா? இல்லவே இல்லை. அவர்கள் செய்த ஒரே ஒரு வேலை, தன்னிடத்திலே இருந்த நம்பிக்கை நாணயம் என்ற அந்த பெரிய கேபிட்டலை, அந்த மூலதனத்தை அவர்கள் போட்டுத்தான் அந்த மக்களுடைய மனதை கவர்ந்தார்கள். அஸ்ஹாபுல் அமீன், நம்பிக்கை நாணயமானவர், உண்மை பேசக்கூடியவர் என்றுதான் அவர்களுக்கு அந்த குறைசி காபிர்கள் கூட பட்டத்தை கொடுத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் மக்காவிலே இருந்த சந்தர்ப்பத்திலே தங்களுடைய பணத்தையும் பொருள்களையும் அவர்களிடத்திலேதான் பாதுகாப்பதற்காக வேண்டி கொடுத்தார்கள். எனவே இப்படியான சந்தர்ப்பத்திலே, அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு, ஹிஜ்ரத்து வருவதற்கு விரும்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்த அந்த நம்பிக்கை நாணயமான பொருட்களை மீண்டும் உரியவர்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டுமே. எனவே தனது மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அதற்காக வேண்டி நியமிக்கிறார்கள். கொள்கையிலே பயங்கரமாக விரோதித்துக் கொண்டிருந்த அந்த இரண்டு கூட்டத்தவர்களுக்கும் இடையிலே இணைப்பாக இருந்தது நம்பிக்கை நாணயம், அமானிதம். ஒரு முஸ்லிமின் அணிகணன், அவனிடத்திலே பணம் இல்லாமல் இருக்கலாம், அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன் உலகத்திலே சாதிக்க வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய அருள் அவனுக்கு கிட்ட வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தால், அவன் உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும், அவனுடைய இபாதத்து அங்கீகரிக்கப்பட வேண்டுமா, அவன் கட்டாயமாக அந்த விஷயத்திலே ஈடுபட வேண்டும் என்ற கருத்தை இந்த இடத்திலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நாட்டுப்புறத்தி அரபி வந்து, யா ரசூலுல்லாஹ், மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பதில் என்ன? இதா துய்யத்தில் அமானா, எப்போது அமானிதம் பால்படுத்தப்படுகிறதோ அந்த நேரத்திலே நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள் என்று சொல்கிறார்கள். அமானிதம் பால்படுத்தப்படுவது என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி, பொருத்தமில்லாதவர்களுக்கு பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, கட்டாயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த உலகம் இயங்குவது நம்பிக்கை நாணயத்திலே. நான் பேசுகின்ற குர்ஆனுடைய வசனமும் ஹதீஸ்களும் உண்மையானவை என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கடைக்கு சென்றால் அங்கிருக்கின்ற சிப்பந்திகள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உண்மை என்று நம்பப்படுகிறது. கணவன் மனைவியை, மனைவி கணவனை நம்புகிறார். இப்படியாக நம்பிக்கையில் தான் வாழ்க்கை ஓடுகிறது. எப்போது இந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்யப்படுகிறதோ அப்போது உலகம் இஸ்தம்பிதம் அடையும், எனவே உலகம் அழிந்துவிடும் என்ற கருத்தை இந்த ஹதீஸினூடாக கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.